சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் நேசிப்பதனாலே ஆர்வத்தோடு வேதவசனங்களை படிக்க காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இன்று எஸ்றா முதலாம் அதிகாரம் 7 முதல் 3 அதிகாரம் 2 வசனம் வரைக்கும் சிந்திக்க போகிறோம். எஸ்றா 1:7 பாருங்கள். நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமூட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்துக் கொடுத்தான். கர்த்தருடைய ஆலயத்து பணிமூட்டுகளை கோரேஸ் ராஜா எங்கே இருந்து எடுத்துக் கொடுத்தான்? அந்த பாத்திரங்கள் பாபிலோனிலே அரண்மனையிலே பயன்படுத்தப்பட்டன. பெல்ஷாத்சார் குடித்து வெறித்திருந்த அந்த விருந்திலே அது பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த இரவிலேதான் மேதியர்களின் கரத்திலேயும் பெர்சியர்களின் கரத்திலேயும் பாபிலோன் விழுந்தது. இதை குறித்து தானியேல் எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 5:2-4 வசனம் வரை. பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை குடித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த இரவிலேதான் பாபிலோன் கைப்பற்றப்பட்டது. அந்த பாத்திரங்களை பெர்சிய ராஜாக்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். கோரேஸ் ராஜாவான போது அவை அங்கேதான் இருந்தன. கர்த்தருடைய பணிக்காக என்று தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த பாத்திரங்கள் எருசலேமிற்கு திரும்பிச் செல்ல ஆயத்தமான லேவியர்கள் ஆசாரியர்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டன. எஸ்றா 1:8 அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாகிய சேத்ஸ்பாத்சாரிடத்தில் எண்ணிக் கொடுத்தான். கவனித்தீர்களா? அதிகாரப்பூர்வமாக அது யூதருடைய கரத்திலே எண்ணிக் கொடுக்கப்பட்டன. இஸ்ரா 1:9-11 அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் 30, வெள்ளி தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பனிமூட்டுகள் 1000. பொன் வெள்ளி பனிமூட்டுகள் எல்லாம் 5400. இவைகளையெல்லாம் சேஸ்வாத்சார் சிறையிருப்பினின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்துக் கொண்டு போனான். பிரியமானுள்ளே, இது மிகப்பெரிய ஒரு சொத்து. இப்பொழுது இவை எல்லாமே திரும்ப எருசலேமிற்கு அனுப்பப்படுகிறது. இஸ்ரா 2 பார்ப்போம். செருபாபேலின் தலைமையின் கீழே எருசலேமிற்கு திரும்பிச் சென்றவருடைய பெயர் அட்டவணை இந்த 2 நாம் பார்க்கிறோம். இஸ்ரா 2:2 வசனங்களை வாசிக்கிறேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, முர்தேக்காய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகும், பானா என்பவர்களோடு கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது. இந்த அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் நம்முடைய உச்சரிப்பு பழக்கத்திற்கு ஒரு நல்ல பயிற்சி என்று சொல்லலாம். சிறைப்பிடிப்பிற்கு செல்லும் முன்னதாகவே எபிரேய பெயர்கள் உச்சரிப்பதற்கு கடினமானவை. இப்பொழுது அவர்கள் சிறைப்பிடிப்பிற்கு சென்ற பின்னர் உண்மையாகவே மேலும் அது கடினமான பெயர்களாய் இருந்தன. ஏனென்றால் அவை பாபிலோனிய பெர்சிய மொழிகளோடு கலந்து உண்டான பெயர்களாய் இருந்தன. இஸ்ரா 2:2 நெகேமியா என்ற பெயரை நாம் பார்க்கிறோம். நெகேமியாவின் புத்தகத்தை எழுதிய அந்த நெகேமியா முதலாவதாக எருசலேமிற்கு புறப்பட்டு சென்ற குழுவிலே செல்லவில்லை. அதேபோல 2 முர்தேக்கா என்று நமக்கு அறிமுகமான ஒரு பெயரை பார்க்கிறோம். இதுவும் எஸ்தர் புத்தகத்திலே நாம் பார்க்கிற முர்தேக்காய் அல்ல. தொடர்ந்து இந்த பெயர் பட்டியலை நாம் வாசிப்போம் என்றால் மிகவும் ஆர்வம் தரக்கூடிய சில பெயர்களை அங்கே நாம் பார்க்கலாம். உதாரணமாக 23 பாருங்கள். ஆனதோத்தின் மனிதர் 128 பேர். ஆனதோத்திற்கு புறப்பட்டு சென்ற மக்கள் ஒரு குறிப்பிடத்தக்க கூட்டமாய் இருந்தார்கள். இன்றைக்கும் அந்த ஆனதோத் ஆர்வம் தரக்கூடிய ஒரு இடமாயிருக்கிறது. ஏனென்றால் அங்கேதான் எரேமியா ஒரு நிலத்தை வாங்கினான். ஞாபகம் இருக்கிறதா? எரேமியாவின் நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பிடிப்பிற்குள்ளே கொண்டு போகப்படும் காலத்தின் விளிம்பிலே இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நிலத்தை வாங்குவது என்பது எளிதாக பாராட்டக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆனால் எரேமியா அந்த நிலத்தை வாங்கிய பொழுது இஸ்ரவேலுக்கு ஒரு எதிர்காலமே இருக்காது என்ற ஒரு நிலைதான் இருந்தது. ஆனாலும் யூதா மீண்டுமாக மீட்டு எடுக்கப்படும் என்பதற்கு அடையாளமாக தேவன் அதை வாங்கும்படியாக எரேமியாவை வழிநடத்தினார். எரேமியாவின் செயல் ஒரு விசுவாச செயல் என்று சொல்லலாம். தேவனுடைய வாக்குத்தத்தின்படி அவருடைய ஜனங்கள் திரும்ப அந்த தேசத்திற்கு வருவார்கள் என்று தேவன் வாக்கு கொடுத்தார். அதுபோலவே அவர்கள் திரும்ப வந்தார்கள். எரேமியா அந்த நிலத்தை வாங்கி அதற்கான முத்திரை பத்திரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தபடியினாலே முறைப்படி அந்த இடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இப்பொழுது தங்களுக்கு சொந்தமான இடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் திரும்பிச் செல்கிறார்கள். இந்த சரித்திரத்தை குறித்து எரேமியா 32 அதிகாரத்திலே நாம் படிக்கலாம். சரி, எஸ்ரா 2 அதிகாரம் 64-65 வசனங்களை பாருங்கள். சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 41,360 பேராயிருந்தார்கள். அவர்களை தவிர 7,337 பேரான அவருடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 200 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். இந்த வசனங்களிலேதான் திரும்பிச் சென்ற இஸ்ரேல் ஜனங்களுடைய மொத்த கணக்கை நாம் பார்க்க முடிகிறது. சபையார் எல்லாரும் சேர்ந்து 42,360 பேராயிருந்தார்கள். பின்னர் அவருடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாரும் சேர்ந்து 7,337 பேர். மேலும் ஆண்களும் பெண்களுமான பாடகர்களும் பாடகிகளும் சேர்ந்து 200 பேர் இருந்தார்கள். ஆக மொத்தம் 49,897 பேர். பாபிலோனிலிருந்து முதல் முறையாக சிறைப்பிடிப்பிற்கு பின்னாலே தங்கள் தேசத்தை நோக்கி திரும்பி சென்றவர்கள் இவர்கள்தான். 66-67 வசனங்களிலே அவர்களோடு சென்ற மிருக ஜீவன்களை குறித்து நாம் பார்க்கலாம். அப்படி புறப்பட்டு வந்த வம்சங்களின் தலைவர்களிலே சிலர் எருசலேமிற்கு வந்து கர்த்தருடைய ஆலயம் இருந்த நிலைமையை பார்த்தபொழுது அதை மீண்டுமாக எழுப்பும்படியாக அதற்காக உற்சாகமாக கொடுத்தார்கள் என்று 68 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேகர் கர்த்தருடைய ஆலயத்திற்காக உற்சாகமாய் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 69 வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். 70 வசனத்திலே பார்க்கும்பொழுது ஆசாரியரும் லேவியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலே போய் குடியேறினார்கள் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் இஸ்ரா 3 அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். சிறைப்பிடிப்பிற்கு பிறகு எருசலேமிற்கு திரும்பிச் சென்ற ஜனத்தொகை சுமார் 50,000 என்று மட்டுமே பார்த்தோம். இரண்டாவது ஒரு கூட்டமாக இஸ்ராவின் தலைமையிலே 2,000 பேர் புறப்பட்டு சென்றார்கள். அவர்களோடு மேலும் ஒரு கூட்டம் மக்கள் புறப்பட்டார்கள். இறுதியாக மொத்தத்திலே பார்த்தால் சுமார் 60,000 மக்கள் தான் திரும்பிச் சென்றிருந்தார்கள். ஆனால் அந்நாட்களிலே இந்த இஸ்ரவேலர் பல்லாயிரக்கணக்கான ஜனங்களாக இருந்தார்கள். பெரும்பான்மையான இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் அங்கே பாபிலோனிலேயே தங்கிவிட்டார்கள். வாக்குத்தத்த பூமிக்கு திரும்புவதற்கு பதிலாக தங்களுக்கு தங்குவதற்கு வசதியாயிருந்த மற்ற சூழலிலே தங்கிவிட்டார்கள். இஸ்ரா 3 அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7 மாதமானபோது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது 2 அதிகாரத்திற்கும் 3 அதிகாரத்திற்கும் இடையிலே சில காலகட்டங்கள் கடந்திருப்பது நமக்கு தெரிய வருகிறது. இஸ்ரா 2 இறுதியிலே திரும்பி வந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து வாசித்தோம். தேவாலயத்தை திரும்ப கட்டுவதற்கும் தேசத்தை உயிர்ப்பிப்பதற்குமாக திரளான செல்வம் அவருடைய கரத்திலே இருந்தது. ஆனால் வந்தவுடனே அவர்கள் பணியை ஆரம்பிக்கவில்லை. அங்கே என்ன நடந்தது என்று பார்த்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்கென்று வீடுகளை கட்டிக் கொண்டிருந்தார்கள். இதை குறித்து ஆபகூக் கடிந்து கொள்வதை அவருடைய தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். இந்த இடைப்பட்ட காலம் பல மாதங்களாயிருக்கலாம் அல்லது ஓரிரு வருடங்களாக கூட ஆகியிருக்கலாம். இந்த இடத்திலே நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. ஆலயத்தின் பாத்திரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் போய் ஆலயத்தை கட்டுவதற்கு பதிலாக தங்களுக்கு வீடுகளை கட்டிக் கொண்டிருந்தார்கள். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை அவர்களை நோக்கி வந்தது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3 அதிகாரம் 2 வசனம் முதல் பாருங்கள். 2-7 வரை வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஜனங்கள் பலவிதமான பிரயாசங்களை எடுக்கிறார்கள். ஆனால் அந்த பிரயாசத்திலே அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. எனவேதான் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஐந்தாம் வசனத்திலே சொல்கிறார், ஏழாம் வசனத்திலேயும் சொல்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பணியிலே தேவை இருக்கிறது என்பதை அறிந்திருக்கும் காலங்களிலே அதை குறித்த கருத்தற்றவர்களாய் உங்களுடைய சொந்த காரியங்களுக்கு மட்டும் நீங்கள் செலவு செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய முயற்சிகளிலே பலன் இருக்காது என்பதை கர்த்தர் சொல்கிறார். எஸ்தர் புத்தகத்திலேயும் இது தொடர்பான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும், ஆனால் நீயும் உன் குடும்பமுமோ அழிந்து போவீர்கள் என்று மொர்தெகாய் எச்சரித்தார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் ஊழியங்களிலே தேவைகள் இருக்கும்பொழுது அதை குறித்தும் கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான சகோதரனை சகோதரியே, டிரான்ஸ்வல் ரேடியோவின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வரும் ஒரு குடும்பத்தினர் தங்கள் வீட்டில் உள்ள ஆபரணங்களை வங்கியில் வைத்து பிள்ளைகளுடைய படிப்பிற்காக செலவு செய்தபொழுதும் ஒலிப்பதிவு நிலையம் பழுதடைந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட பொழுது கிறிஸ்துமஸ் காலங்களிலேயும் தங்களுடைய தேவைகளை கூட முழுவதுமாக பூர்த்தி செய்யாமல் கர்த்தருடைய பணிக்கென்று கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள், வேண்டாம் என்று சொன்னபொழுது, இல்லை, கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறார், நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிவதுதான் முதன்மையானது என்று கூறிவிட்டார்கள். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படி கர்த்தருடைய பணியிலே தேவையை குறித்து அறிந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக நம்முடைய காதுகள் திறந்ததாயிருப்பது நல்லது. அப்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் முழுமையாய் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த நாட்களிலே உங்கள் வியாபாரத்திலே, தொழில் துறைகளிலே, உங்களுடைய பிரயாசங்களிலே பலனே இல்லை என்று துக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் பொத்தலான பைகளிலே போடுகிறீர்களா அல்லது சரியான இடங்களிலே உங்கள் சேமிப்பை வைக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இப்பொழுது எஸ்ரா 3:2 பார்ப்போம். வாசிக்கிறேன். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாவேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். இங்கே நமக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படித்தார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது என்ன என்பதை புரிந்து வாசித்தார்கள். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்ன என்பதை அறிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஒருமனப்பட்டு கூடினார்கள். அவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு திரும்பி வந்தது மட்டுமல்ல, மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு திரும்பினார்கள். கர்த்தருடைய வார்த்தையே அவர்களது அதிகாரம். எனவே அவர்கள் செய்த எந்த தீர்மானத்திலேயும் தனி மனிதனுடைய அறிவோ தனி மனிதனுடைய எண்ணமோ செயல்படவில்லை. எல்லாமே கர்த்தருடைய வசனத்தின்படி செய்யப்பட்டன. லேவியராமம் 23:3 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எப்படி 7 மாதத்திலே பலவிதமான ஆசரிப்பு நாட்களை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் எஸ்ரா 3:3 பார்க்கும்பொழுதும் அவர்கள் அந்த 7 மாதத்திலேதான் அவ்விதமாய் கூடி வந்தார்கள். இங்கேயும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்று உண்டு. மனிதன் என்ன சொல்கிறான், மனிதன் என்ன நினைக்கிறான் என்பது முக்கியமானதல்ல. திருச்சபையின் வரலாற்றிலே தேவனுக்கு உண்மை உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு தேவையான எல்லா வழிநடத்துதலையும் கர்த்தருடைய வேதம் கொடுக்க போதுமானதாய் இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, எல்லா காலகட்டங்களிலேயும் வேதத்தை முறையாக நாம் படிப்பதுதான் மிகச் சிறந்தது. நாம் வேதத்தின் எந்த பகுதியை படித்தாலும் நாம் வாழ்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற சத்தியத்தை அதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் வேதத்திலே ஒரு இடத்திலே இரண்டு இடத்திலே மட்டும் சொல்லியிருக்கிற காரியங்களை கருத்திலே கொள்ளாமல் முழு வேதாமத்தையும் கருத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். உதாரணமாக குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், மகிழ்ச்சியான குடும்பம் என்று பலர் எழுதியிருக்கிற புத்தகங்களை படித்து ஆராய்வதை விட குடும்ப வாழ்க்கை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டாலே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வேத வசனத்திலே அதற்கான விடையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் எந்த பிரச்சனை குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறது என்பதை ஆராய்ந்து படியுங்கள். கர்த்தரிடத்திலே கேளுங்கள். அவரே உங்களை எல்லா காலகட்டங்களிலேயும் சரியானபடி வழிநடத்த ஆவலுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய காலத்திட்டத்தின்படி இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோனிலிருந்து நீர் கானானுக்கு திரும்ப அனுப்பினீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. யாருடைய வாழ்க்கையிலாவது எந்த காரியமாவது பிந்திக்கொண்டே போகிறது என்ற கவலையோடு இப்பொழுது இருப்பார்கள் என்றால், கர்த்தர் அவர்களுக்கு என்று நியமித்திருக்கிற காலகட்டத்திலே அதை செய்து முடிப்பீர் என்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இப்பொழுதே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுபோல கர்த்தருடைய ஆலயத்திற்கோ கர்த்தருடைய ஊழியத்திற்கோ தேவை என்பதை நாங்கள் அறிந்திருந்தும் அந்த தேவையை சந்திக்க மனமற்றவர்களாய் சொந்த தேவைகளை குறித்து மட்டும் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்றாலும், எங்களுடைய தவறை உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது, நான் எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறேன், ஏன் என்னுடைய பணியிலே வளர்ச்சி இல்லை, ஏன் என்னுடைய தொழிலிலே இன்னமும் நஷ்டங்களாகவே தொடர்ந்து ஏற்படுகிறது என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வழிகளை அவர்கள் சிந்தித்து பார்க்க நீரே அவர்களுக்கு துணை செய்யும். எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய வசனங்களே எங்களுடைய கால்களுக்கு தீபமாயும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யார் யார் என்னென்ன பிரச்சனைகளோடு என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அதை கர்த்தரே அறிந்திருக்கிறீர். உம்முடைய வேத வசனங்களிலிருந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாய் நீர் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். I'm gonna make it.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13.